بسم الله الرحمن الرحيم ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اما بعد فان خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الامور محدثاتها كل محدثه بدعه كل بدعه ضلاله وكل ضلاله في النار فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال ايضا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما அன்பிற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் எல்லாமல்ல அல்லாஹ் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட உயர்வான மார்க்கமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தை நம்மை எல்லாமாக்கி அதிலும் குறிப்பாக ஜும்மாவுடைய கடமையை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்த சொன்னார்களோ அந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பங்களிலும் இன்னும் பிற சந்தர்ப்பங்களில் இஸ்லாமிய மார்க்க விளக்கத்தை பெறக்கூடிய நாம் பெறுவதோடு நின்று விடாமல் நிறுத்தி விடாமல் செயல்படுத்தக்கூடிய மக்களாகவும் செயல்படுத்தாத பிற மக்களை செயல்படுத்த தூண்ட வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த ஜும்மா உரையை துவங்குகிறேன். இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு இஸ்லாத்தின் பார்வையில் சிந்தனை என்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்று ஒன்று சொன்னால், இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஏதோ மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு மார்க்கமாக இல்லாமல், மூடநம்பிக்கைகளை சார்ந்து இல்லாமல், மனித அறிவுக்கு ஒத்த மார்க்கமாக, மனித அறிவை படைத்த ரப்பு கொடுத்த மார்க்கமாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் திருமதி குர்ஆனிலே ஏராளமான வசனங்கள், மூன்றில் ஒரு பகுதி வசனங்களுடைய முடிவுகளை பார்க்கின்ற பொழுது, அல்லாஹ் அவர்கள் சிந்திக்க மாட்டார்களா, அல்லது நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா, அல்லது சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு படிப்பினை இருக்கிறது, பாடம் இருக்கிறது என்று சொல்லி சிந்தனையை தூண்டக்கூடிய, சிந்தனையை தட்டி எழுப்பக்கூடிய வசனங்களாக பல்வேறு வசனங்களை வந்து அல்லாஹ் இறக்கியிருக்கிறான். இவ்வளவு வசனங்களும் அல்லாஹ் இந்த உலகத்தில் ஒருவன் தான் என்பதை பறைசாற்றும் விதமாக, அல்லாஹ்வுடைய ஆற்றல்கள், அல்லாஹ்வுடைய வல்லமைகள், அல்லாஹ்வுடைய சக்திகளை உள்வாங்கி இருக்கக்கூடிய செய்திகளாகத்தான் அந்த சிந்திக்க தூண்டக்கூடிய எல்லா வசனங்களுமே இருந்து கொண்டிருக்கிறது. எனவே யார் ஒருவன் அந்த திருக்குறானுடைய அந்த வசனங்கள் எதையெல்லாம் சிந்தி சிந்தி என்று திருக்குறான் சொல்கிறதோ, அதையெல்லாம் யார் சிந்திக்கிறார்களோ நிச்சயமாக அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்து விடுவார்கள். ஒரே ஒரு படைப்பாளன் தான் இந்த உலகத்தில் இருக்க முடியும், அந்த படைப்பாளனை தவிர இந்த உலகத்தில் யாருனாலும் படைக்க முடியாது என்ற ஒரு பேருண்மையை புரிந்து கொள்ள முடியும். ஆனால் என்ன இல்லை அப்படின்னு சொன்னால், அதுபோன்ற சிந்தனைகளை சிந்திப்பவர்களாக இல்லை. நானும் குர்ஆன் கொடுக்கிறேன், நீயும் குர்ஆன் கொடு என்று சொல்லி பலர்களும் போட்டி போட்டுக்கொண்டு மாற்று மதத்தவருடைய தலைவர்களுக்கு குர்ஆன் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த குர்ஆனை படிக்கக்கூடியவர்களாக இல்லை. படிக்கின்ற பொழுதே அதில் என்ன குறை இருக்கிறது என்ற சித்தாந்தத்தோடு, இது வெறுமனே கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே படிப்போம் என்ற ஒரு மனப்பாங்கோடு படிக்கின்ற பொழுது அது நிச்சயமாக நேர்வழி காட்டாது. காரணம் என்ன ஒன்று சொன்னால், அந்த திருக்குறானுடைய நுழைவாயிலேயே நுழைகின்ற பொழுதே ஆணித்தரமாக அடித்து உள்ளே நுழை சொல்கிறான். யாராவது சொல்ல முடியுமா அந்த உலகத்தில் எந்த ஒரு படைப்பாளனும் சரி, தான் படைக்கக்கூடிய அந்த புத்தகத்திற்கு அந்த நூலுக்கான அந்த முகவுரையில எழுதுகின்ற பொழுது தன்னடக்கத்தோடு பணிவோடு எழுதி நான் எழுதியிருக்கக்கூடிய பிழைகள் இருக்கலாம், திருத்தி தந்தால் மறுபதிவில் திருத்திக் கொள்வேன் என்ற அழுத்தமான பதிவோடு தான் அவன் வந்து என்ன செய்வான், புத்தகத்தை வந்து பதிவு செய்து வெளியிடுவான். ஆனால் ரொம்ப நாளமே எடுத்த எடுப்புலே நுழைகின்ற பொழுதே தாலிக்கல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல்லில் முத்தகீன், அடிக்கிறான் முகத்தில் அடித்தது போல சொல்கிறான், எவனாலும் சொல்ல முடியாது. படைத்தவனால் கொடுக்கப்பட்ட ஒரே வேதமாக இருக்கின்ற காரணத்தினால்தான், தவறையே செய்யாத ஒருவரிடம் இருந்து வந்த குர்ஆனின் காரணத்தினால்தான் அதில் பிழைகளே இருக்க முடியாது. மாத்திரமல்ல, லா ரைப ஃபீஹி, இதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை என்று சொல்லி உடையினுடைய சொல்கிறான். உனக்கு சந்தேகமா உள்ளது பார்ப்போம், நீ என்ன சந்தேகத்தில் உள்ள போனாலும் சரி, கடவுள் பல இருக்கிறான் என்று சொல்லி உள்ளே நுழைந்தால் கூட உன்னுடைய சிந்தனைக்கு திசை திருப்பு இல்லை. இல்லை, ஒரே கடவுள் தான், அல்லாஹ் அஹத் என்ற சித்தாந்தத்தில் தான் நீ ஓடி வந்து ஒரே ஒரு கடவுள் என்ற சித்தாந்தத்தை நீ புரிந்து கொள்ள முடியும். அப்படித்தான் அது விளங்குகிறது. அது மாதிரி எந்த கோணங்களில் நுழைந்தாலும் சரி, இதில் தவறு இருக்கிறது என்று சொல்லி நுழைந்து பார்த்தால் தவறை நீ கண்டுபிடிக்க முடியாது. அது குதர்க்கமாக பேசலாம், அது இரண்டாவதமாக பேசலாமே தவிர, அது உண்மையிலே தவறை கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. இதுவரை கண்டுபிடிக்கவில்லை, இனியும் கண்டுபிடிக்க முடியாது. அதே அரபி மொழியிலே பாண்டித்துவம் பெற்ற, புலமை பெற்ற அந்த மக்களுக்கு மத்தியிலே எந்த விதமான புலமையும் இல்லாமல், எழுத்தறிவு இல்லாமல், தாயுடைய பாசை மாத்திரமே அறிந்த மாமனிதர் இறக்கிய, அவர் மீது இறக்கிய அந்த சொல்லை எடுத்து ஓதிய பொழுது அவர்கள் புரிந்து கொண்டார்கள், இல்லை இல்லை இது மனிதனுடைய சொல் அல்ல, மாற்றமாக கடவுளுடைய சொல் இது என்று சொல்லி புரிந்த காரணத்தினால்தான் அவர்கள் அதில் தவறை கண்டுபிடிக்க முடியவில்லை, குறையை கண்டுபிடிக்க முடியவில்லை. அதனால்தான் சவால் விட்டு சொன்னார், உள்ளே நுழையப்பா, நுழைந்து வா, சந்தேகமே கிடையாது என்று சொல்லி உள்ளே அனுப்புகிறான் ரப்புல் ஆலமீன். இன்னைக்கு யாரெல்லாரும் என்ன செய்வா, சந்தேகம் கண்ணோடு தான் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இரண்டு பேர்கள் ரகசியமாக பேசக்கூடிய பேச்சுகள் கூட வெளியே செல்லக்கூடாது என்று ரொம்ப பவியமாக பேசுகிறவே, ஆனால் ரப்புல் ஆலமீன் அப்படி இல்லை, எதுவுமே ஒளிமறைவில்லை. அவருக்கு இறக்கிய அத்துணை வசனங்கள் 114 அத்தியாயங்கள் ஒளிமறைவு இல்லாதது, அதில் எந்த விதமான சந்தேகம் கொள்ள முடியாத அளவிற்கு உண்டானது என்று சொல்லி உள்ளே அனுப்பிவிட்டு இடையிலே பேசுகிறான். இப்படி இந்த மனித சமூகம் இந்த குர்ஆனை பற்றி சிந்திக்கவில்லை என்று சொன்னால், சிந்திக்க தூண்டுகின்ற அந்த ரப்பு சொல்லுகிறான், அஃபலாயத்தை தப்பரூன், அஃபலாயத்தை தப்பரூன், அவர்கள் சிந்திக்க வேண்டாமா, அஃபலாயத்தை தப்பரூன் குர்ஆன், இந்த குர்ஆனை அவர்கள் சிந்திக்க வேண்டாமா, என்ன அவர்களுடைய உள்ளத்திலே பூட்டுக்கள் போடப்பட்டிருக்கிறதா என்று அல்லாஹ் கேட்கிறான். பூட்டுக்கள் போடப்பட்ட அந்த இதயம் மட்டுமே குர்ஆனை சிந்திக்காது, முத்திரையிடப்பட்ட அந்த உள்ள மட்டுமே குர்ஆனை சிந்திக்காது. மாற்றமாக யாருக்கு நேர்வழி வேண்டும், இது என்ன சொல்கிறது, இது என்ன பாதையை காட்டுகிறது என்ற பேருண்மையை புரிய வேண்டும் என்ற சித்தாந்தத்தோடு உள்ளே வருகிறானோ அவனுக்கு இது மிகப்பெரிய பாடத்தை காட்டுகிறது. எனவே சிந்தியுங்கள், நீங்கள் சிந்திக்கவில்லை என்று சொன்னால் உங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் பூட்டு போடப்பட்ட முத்திரையிடப்பட்ட உள்ளங்களாக இருக்கிறது என்பதை அல்லாஹ் பறைசாட்டக்கூடிய வசனங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த திருக்குறானில் தான் பல்வேறு வசனங்களில் சொல்லி பல்வேறு பாடங்களை படிப்பினைகள் அல்லாஹ் சொல்கிறான். சூரத்துல் பக்கராவில் 164 வசனத்திலே பல்வேறு அத்தியாயம் பல்வேறு ஆயத்துகளை அத்தாட்சிகளை எல்லாம் சொல்லி இதிலும் உங்களுக்கு படிப்பினை இருக்கிறது. நீங்கள் சிந்திக்க வேண்டாமா என்று கேட்கக்கூடிய அந்த சிந்தனைகளுடைய சில வரிகளை தான் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் என்ன சொல்றான் அதுல, இன்ன ஃபீ கல்கி சமாவாத்தி வல்லர், நிச்சயமாக வானங்கள் பூமி இவற்றிலும், வக்திராஃபு லைலி வன்னஹார், இரவு பகல் மாறி மாறி வருவது இருக்கிறதே அதிலும், வல் ஃபுல்கி லதி தஜ்ரி ஃபில் பஹ்ரி பிமா யன்ஃபவுன்னாஸ், மனிதர்கள் பலன் பெறும் விதமாக, மனிதர்களுக்கு பலனளிக்கும் விதமாக கடலிலே மிதந்து செல்கின்றதே அந்த கப்பலிலும், வானத்திலிருந்து மலையை இறக்கி செத்து கிடக்கின்ற அந்த பூமியை உயிர்ப்பித்தானே அதிலும், இந்த உலகத்திலே பரவி விடப்பட்டிருக்கின்ற எல்லா மிருக இனங்களிலும், எல்லா ஜீவராசிகளிலும், காற்றை இங்கும் அங்கமாக திருப்பி அனுப்பிக் கொண்டிருக்கிறானே அதிலும், வசஹாபில் முசஹர் பைன ஸமாய் வல்லர், வான பூமிக்கு இடைப்பட்ட மத்திய பகுதியிலே அந்த மேகத்தை தடுத்து வைத்திருக்கிறானே, இவற்றை எல்லாம் சொல்லிவிட்டு, லாயாத்தில் பௌமியா சிலூன், அறிவுடைய சமூகத்திற்கு, சிந்திக்கக்கூடிய சமூகத்திற்கு இதில் பல அத்தாட்சிகள் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆனால் அத்தாட்சிகளை முஸ்லிம்களே சிந்திக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அதான் யதார்த்தம். இதில் எத்தனை அத்தாட்சிகளை சொல்கிறான், ஒன்றா இரண்டா வசனங்கள், ஒன்று வரிகள் 4-5 வரிகள், ஆனால் சொல்லக்கூடிய விஷயங்கள் 4-5 விஷயங்களை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். முதலிலே வானம் பூமியை பற்றி அல்லாஹ் பேசுகிறான், வானம் பூமியிலே உங்களுக்கு அத்தாட்சி இருக்கிறது, ஆனால் சிந்தித்தால் மட்டுமே அத்தாட்சியை பெற முடியும். என்றைக்கு சிந்தித்திருக்கிறோம், வெளியிலே செல்கின்ற பொழுது வானம் மேகமூட்டமாக இருந்தால் மழை வரும், இல்லை என்று சொன்னால் பனி பொழிகிறது என்ற சித்தாந்தத்தோடு ஒரு பேச்சோடு நிறுத்தி கொண்டு சென்று விடுகிறோமே, அந்த வானத்தினுடைய அதிசயங்களை அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த ஆற்றல்களை சக்திகளை எல்லாம் அந்த வானத்தை பற்றி சிந்திப்பதில்லை, ஆனால் அல்லாஹ் சிந்திக்க சொல்கிறான். எவ்வளவு பெரிய சிந்தனை! அந்த வானத்தை சிந்தித்து பாருங்கள், அதே போல பூமியை சிந்தித்து பாருங்கள். பூமியில என்னென்ன நிகழ்வு நடக்கிறது, பூமியில என்னென்ன மாற்றங்கள் நடக்கிறது, எல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும் என்று அல்லாஹ் சொல்கிறான். சூரத்து பக்ராவிலே அடுத்து சொல்கின்ற பொழுது அல்லதி ஜானலக்குமுல் அர்ல ஃபிராஷா வஸ்தமா பினா, இந்த பூமியை உங்களுக்கு விரிப்பாக ஆக்கி வைத்திருக்கிறோம். இந்த சித்தாந்தத்தை கலீலியோ சொன்னார், கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர், அவருடைய தலை கொய்யப்பட்டது, இதுதான் யதார்த்தம். இந்த மார்க்கத்தை விளங்கியவர்கள் என்னை இந்த வசனத்தை விளங்கி பூமி உரிமைதான் என்று சொல்கின்ற பொழுது, இதை விளங்கி எத்தனையோ விஞ்ஞானிகள் விஞ்ஞானபூர்வமான செய்திகளை உணர்ந்து இன்றைக்கு பாடங்களாக படிப்படையாக பெறுகின்ற பொழுது, இந்த குர்ஆனுடைய அந்த வசனத்தை ஒட்டி அவர்கள் இந்த விஞ்ஞானத்தை ஆய்வு செய்கின்ற பொழுது மிகப்பெரிய பேருண்மைகளை பெற்றுக் கொள்கிறார்கள். அவர்களுக்கு யாரும் மரண தண்டனை வழங்கவில்லை, ஆனால் அவர்களுடைய மதமே அவருடைய ஆய்வுக்கு மரண தண்டனை கொடுத்தது என்று சொன்னால் இதுதான் வேறுபடுகிறது இஸ்லாம் என்பது. சிந்திக்க தூண்டுகிறது, சிந்தனையை அலசி ஆராய சொல்கிறது, வான பூமியை பாரி என்று சொல்கிறது. அதான் அல்லாஹ் சொல்றான், நீ பூமியை பொறுத்தவரை உருண்டை, பூமியை பொறுத்தவரை ஒரு குளோப், பூமியை பொறுத்தவரை ஒரு பால் வடிவத்தில் இருக்கிறது, ஆனால் அதை உனக்கு எப்படி ஆக்கி வைத்திருக்கிறோம்? ஒரு பந்திலே உன்னால் வாழ முடியுமா மனிதா? ஒரு பந்து பெரிய பிரம்மாண்டமான பந்தாக இருந்தால் கூட அதுல உன்னால் ஒரு மணி நேரம் நிற்க முடியுமா? அதிலே ஒரு மணி நேரம் உட்கார முடியுமா? அதிலே ஒரு மணி நேரம் அதிலே படுக்க முடியுமா? உன்னால் உன்னுடைய என்ன வசதிகள் இந்த பூமியில என்னென்ன செய்து கொண்டிருக்கிறாயோ அதை எல்லாம் அந்த உருண்டையிலே அந்த பாலிலே பெரிய பிரம்மாண்டமான பாலை உருவாக்கினால் கூட அந்த பால் அந்த பந்து மீது ஏறி உட்கார்ந்து உன்னால் சுகமாக இருக்க முடியுமா? சிந்திக்க சொல்கிறான் ரப்பல் ஆலமீன். ஃபிராஷ் என்று சொல்கிறான், படுக்கை விரிப்பு என்று எல்லாம் சொல்கிறான். எவ்வளவு பெரிய வார்த்தை! சாதாரண வார்த்தையா? விரிப்பு என்பது எப்படியெல்லாம் பயன்படுகிறது, எந்தெந்த கோணங்களில் பயன்படுத்துகிறோம், எப்படி சுகமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம், அவரவருடைய வாழ்க்கைக்கு தக்கவாறு அவர்களுடைய வாழ்க்கைக்கு வசதிக்கேற்ப அந்த படுக்கையை அமைத்துக் கொள்கிறோம் விரிப்பை. அதைத்தான் எல்லாம் சொல்கிறான், அந்த விரிப்பின் மூலமாக எவ்வளவு பெரிய சுகத்தை நீ பெறுகிறாயோ அதுபோன்ற சுகங்கள் உங்களுக்கு கிடைப்பதற்காக வேண்டிய இந்த பூமியை உருண்டையாக இருந்து கூட அதை உனக்கு ஒரு விரிப்பாக ஆக்கி வைத்திருக்கிறோம் என்று சொல்லி பூமியை பற்றி சிந்திக்க சொல்கிறான். வசமாபினா, வானத்தை முகடாக ஆக்கி வைத்திருக்கிறோம் யோசித்துப்பார். இரவு பள்ளியில் உள்ள இந்த முகடு நிற்கிறதே, 4 மதிச்சுவர்கள் சுற்றி நிற்கிறதே, இல்லை என்று சொன்னால் இந்த முகடு நிற்குமா? எத்தனையோ விஞ்ஞானிகள் வளர்ந்து விட்டார்கள், எத்தனையோ இன்ஜினியர்கள் வளர்ந்து விட்டார்கள், எத்தனையோ கட்டிடக்கலை நிபுணர்கள் வந்து விட்டார்களே, யாராவது ஒருவர் சேலஞ்ச் பண்ணி நான் வந்து எந்த விதமான தூணும் இல்லாமல் எந்த விதமான சுற்றுச்சுவர் இல்லாமல் எப்படி ஆகாய விமானம் எப்படி அந்த ஆகாயத்தில் இருக்கிறதோ அந்த அந்த வானத்தை போல அந்த வானம் எப்படி உங்களுக்கு எந்த விதமான முகடு இல்லாமல் காட்சி தருகிறதோ அதுபோல இந்த கட்டிடத்தை நான் நிப்பாட்டுகிறேன் என்று சொல்லி யாராவது ஒரு சவால் எடுத்து வந்து நிப்பாட்ட முடியுமா? முடியாது. இதுதான் யதார்த்தம். மனித படைப்பு இருக்கிறதே எதையாவது சார்ந்து இருக்க வேண்டும். மனிதனுடைய படைப்பு அப்படித்தான் இயல்பாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். ரப்புடைய படைப்பு அப்படி இல்லை, ஆற்றல் வாய்ந்தது, சக்தி வாய்ந்தது. வசமாபினா, உனக்கு வானத்தை முகடாக ஆக்கி வைத்திருக்கிறோம் பார் என்று அல்லாஹ் சொல்கிறான். சொல்லிவிட்டு சூரத்தில் முழுக்கிலே இதை பற்றி சொல்கின்ற பொழுது அல்லதி ஹலக சபா சமாவாசின் திபாகா, 7 வானங்களை அடுக்கடுக்காக வைத்திருக்கிறோம் மனிதா நீ பார் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னும் அறையவில்லை, மனிதன் செல்ல முடியவில்லை, உச்சாணி கொம்பிலே சென்று விட்டோம், எத்தனை சேட்டலைட்டுகளை அனுப்பிக் கொண்டிருக்கிறோம், எத்தனை விஞ்ஞானிகள் உருவாகி விட்டார்கள், நாங்கள் தான் சட்டாம் பிள்ளை என்றெல்லாம் சொல்லிக் கொள்ளக்கூடிய எவனாக இருந்தாலும் சரி இந்த ஆய்வுக்கு இன்னும் செல்ல முடியவில்லை. அந்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமாக அந்த வானத்தை 7 அடுக்குகளாக அமைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 7 அடுக்கு மாத்திரமா? என்ன சிந்தனை! மாத்தரா ஃபீ கல்கி ரஹ்மான் மின் தஃபாவுத், நீ ரஹ்மானுடைய அந்த படைப்பு இருக்கிறதே அந்த படைப்பில் எந்த விதமான குறையும் முன்னால் காண முடியாத மனிதா என்று அல்லாஹ் சொல்கிறான். ஏதாவது குறையை காண முடியுமா? ஏதாவது குறையை கண்டுபிடுவாயா? ஒன்னும் கண்ட முடியாது உன்னால. சொல்லிவிட்டு சொல்லுகிறான், ஃபர்ஜில் பசர், ஃபர்ஜில் பசர், மீண்டும் உன்னுடைய பார்வையை மீட்டிப்பார், வானத்தை நோக்கிப்பார். ஹல் தரா மின் ஃபுதூர், ஏதாவது பிளவுகள் இருக்கிறதா? ஏதாவது குழவு பெற்றிருக்கிறதா? இன்றைக்கு பார்த்தால் சீலிங் போட்டு வரா, போட்டு கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா அப்படியே விரிசல் விடுது, கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா டொமுக்குனு விழுகுது. மேல்புறம் 20 மேற்பட்டு இன்றைக்கு விழுந்து கொண்டிருக்கிறது சென்னையில. இதுதானே அதிசயம். சென்னை விமான கூரை, சென்னை விமான நிலையத்தில் கூரைகள் விழுந்து கொண்டே இருக்கிறது. சென்னை விமானத்துக்கு உள்ளே போகக்கூடியவர்கள் பயந்து கொண்டு மேலே பார்க்கிறான், தரையை பார்ப்பதை விட. காரணம் என்ன? என்றைக்கு வேண்டாலும் விழுகலாம். எத்தனை நிலவி விழுந்து கொண்டிருக்கிறது, எத்தனை கட்டிட பொறியாளர்கள், எத்தனை வந்து அதனுடைய ஆய்வாளர்கள் எல்லாம் சேர்ந்து கட்டப்பட்டது. அதில் குறைகள் உண்டு, குறைகள் ஏற்படும். என்றைக்காவது வானம் குறை ஏற்பட்டதா? எங்கேயாவது பொத்துக்கொண்டு வானம் விழுந்ததா? ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு துண்டு ஒரே ஒரு கீற்று வானத்திலிருந்து பொத்துக்கொண்டு என்னுடைய வீட்டில் விழுந்தது, அவளுடைய வீட்டில் விழுந்தது, இந்த பூமியில் விழுந்தது, அந்த பூமியில் விழுந்தது சொல்ல முடியுமா? மாத்தாரின் தபாவுஸ் உன்னுடைய பார்வைதான் சிறுமி அடைந்து நஷ்டம் அடைந்து திரும்புமே தவிர அதில் எந்த விதமான குறை மனிதனை பார்க்க முடியாது என்ற சொல்ல. இன்னைக்கு ஒரு கட்டிடம் நிபுணர் இன்னொரு கட்டிடத்தை பார்த்தா இதுல இந்த குறை இருக்கு ஈஸியா சொல்லிட்டு போயிருவார். எத்தனை கட்டிட நிபுணர்கள் சேர்ந்தாலும் மனத்தில் ஒரு குறை இருக்கிறது என்று எவனாவது சொல்ல முடியுமா? முடியாது. அடிச்சு சொல்கிறான் ரப்பிடாலும் சிந்திக்க சொல்ற. பார், நீ எத்தனை தடவை வேணாலும் பார், ஒரு படம் ஒரு உனக்கு தெரிகிறது என்று சொன்னால், ஒரு கட்டிடத்துடைய வரைபடம் தெரிகிறது என்று சொன்னால், உன்னுடைய பார்வைக்கு சில ஓட்டைகள் இருக்கும், இன்னொரு பார்க்கின்ற பொழுது பல ஓட்டைகள் இருக்கும். இதான் யதார்த்தம். ஆனால் படைப்பாளனுடைய ரப்புடைய அந்த படைப்பை நீ பார்த்தால், வான பூமியை பார்த்தால், உன்னுடைய பார்வை இருக்கிறது அதுதான் சிறுமி அடையும், உன்னுடைய பார்வை இருக்கிறது அதுதான் தோல்வி அடையும் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம் என்று சொன்னால், வான பூமியிலே இந்த அளவுக்கு அதிசயங்கள் இருக்கிறது, இந்த பூமியில் அதிசயங்கள் உண்டு. பின்னால சொல்றேன், அடுத்த வக்திலாசில்லையில் பண்ணகா, இரவு பகல் மாறி மாறி வருவது இருக்கிறது, அதிலும் உங்களுக்கு அட்டாட்சி என்று அல்லாஹ் சொல்கிறான். இரவு வருகிறது, பகல் போகிறது, இரவு அடைந்த உடனே படுக்கைக்கு செல்கிறோம், காலை அடைந்த உடனே வேலைக்கு செல்கிறோம், இது மாத்திரம் அடைக்கிறது. ஆனால் ரொம்ப சொல்கின்ற பொழுது, வகுவல்லதி ஜாலலக்கும் நௌமல்லதி ஜாலக்கும் லைல நிபாசா, உங்களுக்கு இந்த இரவு இருக்கிறத ஆணையாக ஆக்கி வைத்திருக்கிறோம் என்று நல்லா சொல்றான். பகலில் நீங்கள் சுகம் பெறக்கூடியதாக, உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியதாக பகலை உங்களுக்கு ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த செய்தியை பார்க்கிறோம். பகுவல்லதி ஜாலக்கும் லைலிபாசா வண்ணவும் சுபாசா வஜாலன் நகார நுசூரா, 25 அத்தியாயத்தில் 47 வசனமாக சொல்கின்ற பொழுது, இரவை உங்களுக்கு ஆடையாக ஆக்கி வைத்திருக்கிறோம் என்று நல்லா சொல்லுகிறான். எவ்வளவு பெரிய ஆடை! ஒரு நாள் இரவு தூங்கவில்லை என்று சொன்னால் அந்த தூக்கத்தினுடைய அருமை வந்து தெரிகிறது. ஒரு நாள் உறங்கவில்லை என்று சொன்னால் அந்த உறங்காத மக்களுக்கு, உறங்கி பழகிய மக்களுக்கு தெரியும். அந்த மாற்றி மாற்றி பார்க்கறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அது அப்படியே பழகி போயிருக்கும். ஆனால் இரவிலேயே தூங்கி இருக்கக்கூடிய 99% மக்கள், ஒரே ஒரு இரவு தூக்கம் கெட்டுவிட்டால் அவர்கள் படக்கூடிய கஷ்டங்கள் இருக்கிறது, அதை சரி செய்வதற்கு 2-3 ஆகக்கூடிய அளவிற்கு இருக்கிறது என்று சொன்னால், அந்த இரவை உண்மையிலேயே ஒரு ஆணையாக, எப்படி தன்னுடைய உடலை மறைக்கக்கூடிய ஒரு ஆணை, தன்னுடைய உடலை மறைத்து உடலில் உள்ள அங்க அவயங்களுடைய குறைகள் இருந்தாலும் சரி, அதிலே அழகுகள் இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் வெளியே காட்டாத அளவுக்கு எப்படி அவனை மறைத்து வாழ்கிறானோ, அதுபோன்று அவனுடைய எல்லா கலைப்புகளையும் போக்கும் அரும்பருந்தாக, மிகப்பெரிய ஒரு ஆணையாக, சுகம் பெறக்கூடியதாக அந்த இரவை நாம் ஆக்கி வைத்திருக்கிறோம். இதில் உங்களுக்கு அட்டாட்சி இருக்க, இரவு வராமல் இருந்து விட்டால் என்ன? விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள், என்ன சொல்கிறார்கள், இரவில் தூங்குவதன் மூலமாக உங்களுக்கு தேவையான மெட்டாபாலிசம் இருக்கிறதை அது குறைக்கிறது என்று சொல்கிறான். உங்களுக்கு அது தேவை, அதை பகலில் தான் தூங்க வேண்டும் என்று சொல்லி, இரவிலே பணி செய்யக்கூடியவர்கள் பகலில் தூங்கினால் கருப்பு கண்ணாடி அணிந்து அவர்கள் அதற்கு மேல் கருப்பு துணியை கட்டி அந்த கண்ணுடைய பகுதிக்கு இருள் செல்லாத அளவுக்கு அவர்கள் தூங்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களுக்கு குறைந்த அளவான அந்த மெட்டாபாலிசம் கிடைக்கும் என்ற விஞ்ஞானம் சொல்கிறது. இரவுடைய தூக்கம் இருக்கிறதே அவ்வளவு பெரிய அருந்தருந்து. இன்றைக்கு இளைஞர்கள் 90% இரவை வீணாக கிடைக்கிறார்கள், தூங்காமல் கிடைக்கிறார்கள். அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு அற்புதமாக அந்த இரவை படைத்திருக்கிறான். அந்த இரவு வெளிநாட்டிற்கல்ல, வேடிக்கைக்கல்ல, இறை தூதர்கள் படுக்க சொல்றாங்க, படுத்து விடு, பகலெல்லாம் உழைக்கிறாய், பகலெல்லாம் வந்து ஓடுகிறாய், பகலெல்லாம் வந்து உன்னுடைய உடம்பு வந்து கடுமையான முறையில் வந்து பாதிக்கப்படுகிறது, அதற்கு தேவை ஓய்வு வேண்டும். அந்த ஓய்வை தான் ரொம்ப உதவி செய்திருக்கிறான், கொடுத்திருக்கிறான். அறிவுடைய சமூகம் சிந்திக்கும், அறிவில்லாத சமூகம் தான் அந்த இரவை தேவையில்லாமல். இன்றைக்கு சர்வசாதாரணமாக 11 மணி 12 மணி நாகினி பார்க்கின்ற வரை 11 மணி வரை ஓடிக்கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டிலே. எவ்வளவு பெரிய அவலநிலை! இங்கேயும் சொல்ல வேண்டியதில்லை. 11-12 என்ற அளவுக்கு போய்கொண்டு காலையிலே வந்து சுபுஹ் என்பது தெரியாத அளவுக்கு போய்கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் இதால எதார்த்தம்? ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், அறிவுடைய மக்களுக்கு இரவு பகல் மாறி மாறி வருவது இருக்கிறது, அதிலும் படிப்பினை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே போல வல்புல்கில்லத்தை தஜ்ரீ ஃபில் பஹ்ரி பிமா யன்ஃஉன்னாஸ், மனிதர்களுக்கு பயனளிக்கும் விதமாக கப்பல் என்ன செய்து கொண்டிருக்கிறது, தண்ணீரில் மிதந்து போய் கொண்டிருக்கிறது. அதனுடைய அதிசயங்களை பல்வேறு வசனங்களில் நல்லா பேசுகிறான். உள்ளே சென்று பார்த்தால்தான் அதிசயங்கள் தெரியும். வெளியிலிருந்து பார்க்கின்ற பொழுது இங்கு ஏதோ சின்ன அலைகள், நம்மை எல்லாம் வந்து சுட்டு விட்டு போகக்கூடிய இந்த அலைகளை பார்த்த அதிசயங்கள் அல்ல. உள்ளே நீங்கள் சென்று பார்த்தால் அலைகள் வந்து உங்களை நீங்கள் எந்த பிரமாண்டமான கப்பலில் சென்று கொண்டிருக்கிறீர்களோ அந்த கப்பலை எல்லாம் அடிக்கக்கூடிய, அந்த கப்பலுக்கு மேலே செல்லக்கூடிய அளவிற்கு பிரம்மாண்டமான மோதுதல்கள், அந்த அலைகள் எல்லாம் வரக்கூடிய அந்த அலைச்சிலும் இருக்கிறதே, அதையெல்லாம் தாண்டி கீறி கிழித்துத்தான் உங்களை அந்த கப்பல் சுமந்து செல்கிறது என்று சொன்னால் பெரிய அட்டாட்சி என்று எல்லாம் சொல்கிறார். உங்களுக்கு பொருள் வந்து சேர்ந்து விடுகிறது, அவ்வளவுதான். கப்பல்ல கண்டனையில வந்து உங்களுக்கு வந்து சேர்ந்து விடக்கூடிய பொருட்கள் சேர்ந்து விடுகிறது. அது ரொம்ப எளிமையாக தெரிகிறது, அதற்குள்ள பைசாக்களை கட்டி எடுத்து விடணும். ஆனால் அதை வந்து சேருவதற்குள் அதற்கு ஏற்படக்கூடிய அந்த சிரமங்களை அந்த மாணவி ஒருவன் தான் அறிவான். அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான அந்த அலைகளை எல்லாம் கீறி கிழித்து அது வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதிலும் உங்களுக்கு மிகப்பெரிய அட்டாட்சி, ரொம்படி அனுமதி இல்லை என்று சொன்னார். ரொம்ப உங்களுக்கு அந்த அனுமதியை அவனுக்கு கொடுக்கவில்லை என்று சொன்னால் அந்த கப்பல் உங்களை சுமந்து உங்களுடைய பொருளை சுமந்து உங்களுக்கு கொண்டு வந்து சேராது. எனவே அறிவுடைய மக்களுக்கு அந்த கப்பலிலும் ஆதாரம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அடுத்து சொல்லக்கூடியது, பூமி வறண்டு கிடக்கிறது, செத்து கிடக்கிறது, அந்த பூமிக்கு மேலே இருந்து மலை இறக்குகிறான், அதிலிருந்து விவசாயங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு விவசாயங்கள் மறக்கடிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறவர்களே, இதுதான் இன்றைக்கு மைய கருத்தாக பேச விரும்புகிறேன். பல்வேறு வசனங்களில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஒன்றில் இரண்டில் ஏராளமான வசனங்களில் விவசாயத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் விவசாயத்தை பற்றி பேசினார்கள். என்ன பேசினார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, தஹல அலா உம்மு முபஷர் அன்சாரி ஃபி நஹ்லில் லஹா, உம்மு முபஷர் அன்சாரி என்ற பெண்ணுடைய தோட்டத்துக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுழைந்தார்கள். فقال له النبي صلى الله عليه وسلم الله ஒருவர் கேட்டார்கள், من غرس هذا النخل مسلمون من كافرون, இந்த தோட்டத்தில் பேரித்த மரத்தை நட்டவன் யார், காஃபிரா முஸ்லிமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். فقال அந்த பெண் சொன்னார்கள், பல் முஸ்லிம், முஸ்லிம் என்று சொன்னார்கள். எதற்காவது கேட்டார்கள்? பின்னால் வருகிற செய்தி, فقال உடனே கேட்டுவிட்டு சொன்னார்கள், لا يغرس مسلم غرسا ولا يزرع زرعا فياكل منه انسان ولا دابه ولا شيء الا كانت له صدقه. புகாரில் வரக்கூடிய செய்தி, எந்த ஒரு முஸ்லிம் ஒரு மரத்தை நடுகிறானோ அல்லது ஒரு விவசாயத்தை செய்கிறானோ அப்படி செய்கின்ற பொழுது அந்த மரத்தின் மூலமாக வரக்கூடிய அந்த கனிகளை காய்களை சாப்பிடக்கூடிய அந்த பறவைகளாக இருந்தாலும் சரி, அதே போல விவசாய நிலத்திலிருந்து வரக்கூடிய அந்த வெள்ளாமைகளை சாப்பிடக்கூடிய மனிதனாக இருந்தாலும் சரி, பறவைகளாக இருந்தாலும் சரி, வலா தாபத்தும் அதே போல மிருகங்களாக இருந்தாலும் சரி, வலா செய்வன் எல்லா பொருள்களும் சாப்பிடுகின்ற பொழுது இல்லா காணத்திலகு சதகா, அது அவனுக்கு தர்மமாக வந்து விடுகிறது என்று நபிகள் நாயகம் சிறந்தாலும் சொன்னார். எவ்வளவு பெரிய சிறப்பு சொன்னாங்க, நீ விவசாயம் பண்ணப்பா, பண்ணுகின்ற பொழுது பொறியை வைத்து அல்லது கொல்லக்கூடிய விஷத்தை வைத்து வரக்கூடிய ஜீவராசிகளை கொன்று விடாதே, அதை சாப்பிட்டு போகவிடு, அதற்கென்று எழுதப்பட்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய சத்துவம் இது! விவசாயம் இல்லை, அதற்கு வருகிறேன், விவசாயம் செய்தால் இரட்டை கூலி எனக்கு வரக்கூடிய வருமானம். அதே சமயத்தில் அதில் யாரெல்லாம் பயன்படுகிறார்களோ, ஒரு திருடன் வந்து திருடிவிட்டால் கூட அதை தர்மமாக அல்லாஹ் நமக்கு கொடுக்கிறான், பொறுமை காக்க வேண்டும் என்ற பேருண்மையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னார். விவசாயம் செய்யுங்கள், அதில் உங்களுக்கு மிகப்பெரிய லாபம் இருக்கிறது, சதக்கா என்று சொல்லக்கூடிய நன்மையை நீங்கள் பெறுவீர்கள் என்று சொன்னார்கள். இது மாத்திரமல்ல, சொர்க்கத்தில் கூட விவசாயத்தை விரும்புவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்றைக்கு பிளாட் போட்டு எவனா விற்பான், எந்த பிளாட் போட்டு விற்கிறானோ உடனே நான் புக் பண்ணுகிறேன் என்று சொல்லி குவைத்தில் உள்ளவர்கள் இருந்து, வளைகுடாவில் உள்ளவர்கள் இருந்து, இன்னும் வேறு நாடுகளில் வாழக்கூடிய மக்கள் இருந்து எல்லோரும் வாங்கி அந்த பிளாட்களை போட்டு வைத்து விட்டால் பின்னாடி யூஸ் ஆகும். யாருக்கு? நம்முடைய சந்ததிக்கு. பிளாஸ்டிக் பொருள்களை திம்பக்கூடிய அளவிற்கு நம்முடைய சந்ததிகளை மாற்றக்கூடிய ஒரு கேவலமான ஒரு சூழ்நிலைக்கு நாமளும் தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். வேதனைத்தவர்களை யோசித்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு சபையில் அமர்ந்திருக்கின்ற பொழுது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், கான யௌமன் யுஹத்திசு வஇந்தஹு ரஜுல் மின் அஹ்லி பாதியா, ஒரு கிராமத்து புறத்து அருகில் அருகில் உட்கார்ந்து இருக்கின்ற பொழுது சஹாபாக்களுக்கு மத்தியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சொல்லிவிட்டு சொன்னார்கள், அன்ன ரஜுல் மின் அஹ்லில் ஜன்னா, ஒரு மனிதர் சொர்க்கத்திலிருந்து ஒரு மனிதர் வருவார், என்ன சொர்க்கத்தில் எது வேண்டாலும் கேட்கலாம், எது கேட்டாலும் கிடைக்கும், வழக்கும் சீகாமா தச்சகி அன்புக்கும், உங்களுடைய உள்ளங்கள் எதை விரும்புகிறது நல்லா தருவான், மறுமையிலே கேட்பான், அந்த சுவனத்திலே வந்து கேட்பான். فقال له اولست في ما شئت قال بلى ولكنني احب ان ازرع يا الله இந்த சொர்க்கத்தில் நான் விவசாயம் செய்வதற்கு எனக்கு அனுமதி தா என்று கேட்பார். உண்மையான விவசாயி இந்த உலகத்தில் யார் விவசாய துறையிலே பார்த்துக் கொண்டிருந்தாரோ அவர் மறுமையில் விவசாயத்தை கேட்பார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே அல்லாஹ் கேட்பான், உனக்கு எவ்வளவு அற்புதங்களை தந்திருக்கிறேனப்பா, இதையெல்லாம் விட்டுவிட்டு இந்த விவசாயத்தை கேட்கிறாயே என்று சொல்லி கேட்ட உடனே ஒலா கின்னி வகிப்புவன் அசுர, நான் வந்து அதை விரும்புகிறேன், விவசாயம் செய்வதை விரும்புகிறேன் ரப்பே என்று சொல்லுவான். உடனே அவனுக்கு அனுமதி கொடுக்கப்படும். அனுமதி கொடுக்கின்ற பொழுது அவன் விதைப்பான், விதைத்த உடனேயே அது விளைந்து விடும், விளைத்த உடனேயே விளைந்து உடனே போடுவான் விதைய, உடனே ரிசல்ட் கிடைச்சிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி சொன்ன உடனேயே உடனே பக்கத்தில் உள்ள இவர் சொல்கிறார், அந்த ஆராய்ச்சி சொல்றார், யார் சொல்லலாம், லா தஜிது ஹாதா இல்லா குரைஷன் அவ் அன்சாரியன் ஃபைன்னஹும் அஸ்ஹாபு ஸரயின் ஃபஅம்மா நஹ்னு ஃபலஸ்னா பி அஸ்ஹாபி ஸரயின் ஃபவல்லாஹிக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகார வரக்கூடிய செய்தி, அல்லாஹ்வுடைய தூதரே இது மாதிரி கேட்டு விவசாயம் பண்ணக்கூடிய அந்த மனிதர் ஒன்று குரேஷியாக இருப்பார் அல்லது அன்சாரி தோழராக மதினாவை சார்ந்தவராக இருப்பார், காரணம் அவர்கள் தான் விவசாயிகளாக இருக்கிறார்கள், எனவே நாங்கள் விவசாயிகளாக இல்லை என்று அவர் சொன்ன அந்த சூராச்சியமான செய்தியை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சிரித்தார்கள். இந்த செய்தியை பார்க்கிறோம் என்று சொன்னால் மறுமை வரை தொடரக்கூடிய ஒன்றாக விவசாயம் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த விவசாயத்திற்கு தேவையான மழையை இறக்கி அது செத்து கிடக்கின்ற அந்த பூமி உயிரோட்டம் உள்ளதாக வந்து உங்களுக்கு என்னென்ன தருகிறது, ஜன்னாத் தோட்டங்களை தருகிறது, அதே மாதிரி வந்து தர்வு முக்தலிஃபுன் உக்குலுஹு பல்வேறுபட்ட சாப்பிடக்கூடிய பொருள்களை உங்களுக்கு விவசாய பொருளாக தருகிறது, ஜெய்ப்பூரை தருகிறது, அதே போல ரும்மான் உங்களுக்கு வந்து மாதிரியை தருகிறது என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி சூரத்து அண்ணாமில் பார்க்கிறோம், அதே போல சூரத்து ரஹதுல பார்க்கிறோம், இன்னும் சூரத்து சஜிதா போன்ற வசனங்களில் பார்க்கிறோம். அதாவது அல்லாஹ் கேட்கிறான் சூரத்து வாக்கியால, அப்ரைத்துமா தஹருசூன் நீங்கள் விவசாயம் செய்கிறீர்களே அதை நீங்கள் செய்கிறீங்கல்ல, அந்தும் தகுர உணவு அம்னஹன் சாரிவும் நீங்கள் அதை வந்து விளைவிக்கிறீர்களா அல்லது நாம் விளைவிக்கிறோமா என்று அல்லாஹ் கேட்கிறான். கேட்டுவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், லவுனஷா அவளு ஜாலனாகு ஹுத்தாமா ஃபவல்தும் தஃபக்கஹூன் நாம் நாடி இருந்தால் அதை கூலங்களாக ஆக்கியிருப்போம், ஃபவல்தும் தஃபக்கஹூன் நீங்கள் ஆச்சரியப்படுவோரில் ஒருவராக ஆகிவிடுவீர்கள், மாத்திரமல்ல இந்நாள முகரமும் நாங்கள் சரணாளியாக ஆகிவிட்டோம் என்று சொல்வீர்கள். பல் நஹ்னு மஹ்ரூமூன் இல்லை இல்லை நாங்கள் இந்த விவசாயத்தை பெற முடியாமல் தடுக்கப்பட்டு விட்டோம் என்று சொல்வார்கள் என்று சொல்லி விவசாயத்தை பற்றி ஏராளமான செய்திகளை அல்லாஹ் பேசுகிறான். ஆனால் இன்றைக்கு விவசாய பூமி எல்லாம் தரிசு பூமியாக ஆகிறது என்ற காரணத்தினால் இன்றைக்கு பிளாட்களாக போடப்பட்டு மிக அருகிலே சென்னைக்கு மிக அருகிலே, திருச்சிக்கு மிக அருகிலே, தஞ்சைக்கு மிக அருகிலே, கோவைக்கு மிக அருகிலே, நாகைக்கு மிக அருகிலே என்று சொன்ன உடனே வேறு யாரையும் விட்டா போச்சுக்கிறாங்க, உதாரணத்துக்காக சொல்றேன், அருகிலே என்று சொன்ன உடனே உடனே வாங்குவதற்கு போட்டி போட்டுக் கொண்டு செல்கிறோமே. அன்பார்ந்தவர்களை யோசியுங்கள், பிளாஸ்டிக் அருகி வந்து கொண்டிருக்கிறது என்ற கவலை இல்லை, நீங்கள் எப்படியோ தப்பித்து விட்டு சென்று விடலாம், உங்களுடைய சந்ததிகளுக்கு கிடைக்க போவது பிளாஸ்டிக் அரிசி மாற்றில்லை. யோசித்தீர்களா என்றைக்காவது அல்லாஹ்வில் பெரிய அட்டாட்சி இருக்கிறது என்று சொல்கிறானே, யோசித்தீர்களா, அந்த விவசாயத்தை எந்த வழியிலும் விடக்கூடாது, நஷ்டம் வந்தாலும் சரி அதில் வரக்கூடிய வருமானத்தின் மூலமாக என் குடும்பம் உயிரோட்டம் உள்ள அரிசியை சாப்பிடுமே, உயிரோட்டம் உள்ள காய்கறிகளை சாப்பிடுமே. இன்றைக்கு அந்த அவல நிலை, இன்றைக்கு எல்லாம் மாறலாம், மொட்டை மாடி தோட்டம் எவ்வளவு செய்ய போற, செய்ய முடியாத மரபணு காய்கறிகளாக மாறிவிட்டது. நீ பச்சைக்கறிகள் தினம் என்று சொல்லி பச்சைக்கறிகளே சாப்பாடு கொடுத்தாலும் இன்றைக்கு பச்சைக்கறிகள் எல்லாம் விசைக்கறிகளாக ஆக்கப்பட்டிருக்கிறது. யதார்த்தம்தான், உண்மையான பச்சைக்கறிகளா? என் பாட்டர் பூட்டன் என் தாய் தந்தை செய்த அந்த விவசாயத்தை பார்த்தால் பல நாட்கள் எடுக்கும், வருஷத்திற்கு இரண்டே இரண்டு போகம் நெல் அடித்த வரலாறு உண்டு, தொம்பி என்றதற்கு ஐயாறு எட்டு உண்டு, ஐயாறு இருபது உண்டு, இன்னும் என்னென்னமோ ரகங்கள் உண்டு. இன்றைக்கு அந்த ரகங்களுடைய பேரே மக்களுக்கு தெரியாது, பொன்னி என்ற பெயரோடு அடைமொழியோடு குவைத்திலே கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த பொன்னியை வாங்கி பொங்கி பொங்கி தின்னுவிட்டு நாம் சாகப் போகிறோம், நம்முடைய சந்ததி அந்த பொன்னி கூட கிடைக்காத சந்ததி பிளாஸ்டிக் அரிசியை சாப்பிடப் போகிறது. என்றைக்காக யோசித்தீர்களா, விவசாயத்தை அப்படியே வேரோடு மண்ணோடு அழித்து அதை பிளாஸ்டிக்காக வாங்கி 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 போட்டுவிட்டு யாருக்காக செல்லக்கூடிய பிளாஸ்டிக் அரிசி வாங்கி சாப்பிட்ற மகளே மகளே என்று மகளுக்கும் மகளுக்கும் பிளாட்களை விட்டு விட்டு செல்ல போகிறோமா? அல்ல அத்தாட்சி சொல்றான், சும்மா வேடிக்கையா? அல்ல அத்தாட்சி சொல்றது வேடிக்கையாங்க. தயவுசெய்து யாருக்கு நிலம் இருக்கோ உங்களுக்கு அதில் எவ்வளவு பெரிய லாப நஷ்டம் ஏற்பட்டாலும் சரி விவசாயம் செய்யுங்க சகோதரர்களே, விடாதீர்கள். உங்களுடைய நிலத்தை எந்த வகையில் விட்டு கொடுக்காதீர்கள். உங்களுடைய உடலுக்கு தேவையான அந்த உண்மையான சத்தான அந்த பொருள் மூலமாக நீங்கள் விவசாயம் செய்ய முடியும். இன்றைக்கு விவசாயிகள் பெரும்பாலான இடங்களில் சென்று பார்த்தால் அந்த தோட்டங்களும் காடுகளும் அப்படியே அழிக்கப்பட்டு ஒன்றுமில்லாத ஊர்களாக பல ஊர்களை வளம் வரக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. இவ்வளவு பெரிய துரோகங்கள். யார் போட்ட சதி? பிளாஸ்டிக் போட்ட சதி தானே. இன்றைக்கு பீட்டாவை குறை சொல்லி பீட்டா வேண்டாம் வேண்டாம் சொல்லுவோம், அதுதான் ஓசம் போடுவோம். அது தடை பண்ண பீட்டா வேணாலும் டாக்டா வருவான், டாக்டா வேணாலும் டீட்டா வருவான், ஏதோ உள்ள பேர்ல வருவான். உங்களுக்கு ஒண்ணுக்கே முடியாது. நினைச்சுக்கலாம், நினைச்சுக்கலாம். அஞ்சு நாள் இல்ல ஐம்பது நாள் இருந்தாலும் அரசியல்வாதிக்கு தெரியும் எப்படி அடக்க வேண்டும், எப்படி ஏமாற்ற வேண்டும், எப்படி ஏமாறுவார்கள். எல்லாம் படித்தவன் தான் அரசியல்வாதி. நினைச்சுக்கிட்டான் அவெல்லாம் கொம்புக்கு மேல கொம்பு, என்ன மாதிரி சீவன் தெரியும் அவனுக்கு. நம்ம நினைச்சுக்கிட்டோம் ஆஹா பாஸ்டா ரைட்டு இல்ல ஏமாந்துருவா இல்ல, அதெல்லாம் ஏமாத்துறதுக்கு ரொம்ப அழகா உட்காந்துருக்கான். எப்படி ஏமாத்துறது? எல்லா கலையும் படித்தவன் தான். அந்த கலையெல்லாம் படித்தவன் டாப்ல செஞ்சுக்கிட்டு இருப்பான், நம்மளால் படிச்சுக்கிட்டு ஏறுவான். அதுக்குள்ள அவன் அந்த டாப்ல தான் அங்கிட்டு இறங்கி வேற ஒண்ணுக்கு மாறிடுவான். அப்பதான் அவன் போய் அங்க உட்காருவான், ஒண்ணு மெய் யூஸ் ஆவார். இதான் அர்த்தம். அதனால தயவுசெய்து உங்கள்கிட்ட அந்த நிலங்கள் இருந்தால் அந்த நிலங்களை தயவுசெய்து என்ன செய்யாங்க, யாருக்கு தாரமாக கொடுக்காதீங்க. அந்த நிலத்தின் மூலமாக முடிந்தவரை பயிர் செய்யுங்கள். ஒரு காலத்தில் உண்மையான பயிர்கள் இருந்தது, அந்த பயிர்களும் இன்றைக்கு உண்மை இல்லாமல் புய்ப்பித்து போனது. ரசாயன கொல்லி விதைகள் தான் இன்றைக்கு அந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளாக அறிவிக்கப்படுகிறது. ஒரு காலத்தில் அதெல்லாம் இருந்ததா? இன்னைக்கு இந்த விவசாயமும் மாறிவிட்டதேங்க. நல்ல மிகப்பெரிய அத்தாட்சி அப்படிங்கிறான். எப்படி மாறிச்சு விவசாயம்? ஒரு காலத்தில் பார்த்தால் மலைகளில் சென்று அது குலைகள் என்று சொல்லக்கூடிய இலை நிலைகளை எல்லாம் வண்டி வண்டியாக லாரி லாரியாக பறித்து வந்து அந்த சேற்றிலே உள்ள அமைச்சு இக்க வைத்து அதுதான் உரமாக வந்தது. மனித கழிவுகள் உரமாக மாறியது. அளவு சாணம் போன்றவைகள் உரமாக மாறி மிகப்பெரிய அளவில் சத்தாக அந்த பூமிக்கு கொடுத்து அந்த சத்தையெல்லாம் நமக்கு பயிராக கொடுத்து நமக்கு பலன் தந்ததாகத்தான் வரலாறு, விவசாய வரலாறு. இன்றைக்கு அந்த விவசாய வரலாறு என்ன இல்லை, விவசாயத்தில் அப்படி இல்லை. எல்லாம் உங்களுக்கு ஒரு பூச்சியா ஒரு புழுவா அதை கொடுக்கக்கூடிய அந்த மெட்டீரியல் இருக்கு பாருங்க, அவன்கிட்ட தான் வாங்க முடியும். இன்னைக்கு யார்கிட்ட பெரும்பாலான விவசாயிகளே இல்லை. இருக்கக்கூடிய விவசாயிகள்ட்டையாவது அந்த பொருள்கள் மூலப்பொருள் என்று சொல்லக்கூடிய அந்த விதைக்கக்கூடிய அந்த அசல் விதைப்பொருள் இருக்கான்னு சொன்னால் விதைப்பொருளும் இல்லை. அவன்கிட்ட போய் வாங்குறதுனால அவன் பிளான் பண்ணி அனுப்புறானா? அதுவும் செய்தியில் படிக்கிறோம், ஒன்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும், அடுத்து நீங்கள் விதைப்பொருளாக வைக்க முடியாது. அதனால் நம்முடைய பாட்டன் பூட்டன் அப்பன் செய்ததெல்லாம் நீங்கள் விதை நெல்லாக எடுத்து வைக்க முடியும், விதை பயிராக எடுத்து வைக்க முடியும். இன்னும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் கோவிலில் உள்ள கலசத்திற்கு கதை சொல்கிறார்கள், அந்த கலசத்தில் கூட இது போன்ற நவதானியங்களை வைத்திருப்பார்களாம். ஒருவேளை எல்லாம் அந்த விவசாயத்தினுடைய அந்த விதைப்பொருள் அழிந்துவிட்டால் அதை எடுத்து பயிர் செய்வார்களாம். என்றெல்லாம் வரலாறுகளும் கதைகளும் சொல்லிக் கொண்டிருக்கிறது தமிழகத்தில் என்று சொன்னால் இன்றைக்கு அந்த விவசாயமே இல்லைன்னு அல்ல சொல்றான். அதுல உனக்கு பெரிய அட்டாட்சி இருக்குதுப்பா அப்படிங்கிறான். விவசாயம் போயிடுச்சா? இந்த விவசாயம் போனது காரணம் என்ன? நீ இந்த அங்க பேசுவை தண்ணி இல்ல, ரைட்டு? தண்ணி இல்லாம ஆக்குறது யாரு? நீங்க பாத்தீங்கன்னா போர்வே ரொம்ப பாத்தீங்கன்னா சென்னை இருந்து திருச்சி ஏறினா அஞ்சு மணி நேரத்துல போயிடுறான். போயிடுறீங்கள புளிய மரம் காலிலா? புளிய மரம் காலி, புளிய மரத்தை வைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டான் தெரியுமா? ஒரு மரத்தை நடுவது கஷ்டம் சோர்களே, ஒரு மரத்தை நட்டு உருவாக்குவது பிரம்மாண்டமான சிரமம். ஆனால் ஒரு மரத்தை ஒரே நிமிடத்தில் வெட்டி எடுப்பது இருக்கிறது ரொம்ப இலகு, ரொம்ப இலகு. லேசா எடுத்துதான் புளிய மரங்கள் எல்லாம் இன்றைக்கு புளிய மரத்தை நம்முடைய குழந்தைகளுக்கு ரோட்டோரத்திலே காட்டவும் முடியாது. கிராமங்களுக்கு சென்றாலும் மட்டுமே இதுதான் புளிய மரம் என்று நம்முடைய சமூகத்தில் காட்ட முடியும். எங்கே போய் கொண்டிருக்கிறது? யோசித்து பாருங்கள். மரங்கள் அழிக்கப்பட்டால், காடுகள் அழிக்கப்பட்டால், விவசாயங்கள் இல்லை என்று சொன்னால் யாருக்கு மழை இறங்கும்? எதற்கு மழை இறங்கும்? மழை வேண்டும் என்பதற்காக வேண்டிய நல்லவர்களும் கெட்டவர்களும், கெட்டவர்களும் ஆங்கிலேயர்கள் ஆண்டார்களே, ஆரம்பொழுது என்ன செய்தார்கள்? தண்ணீரை தேக்கி வைப்பதற்காக வேண்டி அணை கட்டினார்கள். கல்லணை அவர்கள் கட்டியதோடு கல்லணை முடிந்து விட்டது. அதற்கடுத்து ஒரு அணைகளுமே வேண்டாம் என்று எத்தனையோ ஆண்டுகள், 50-60 ஆண்டுகள் ஆண்டு கொண்டிருக்கிறானே. எவ்வளவு பெரிய துரோகம் தமிழகத்திற்கு செய்த துரோகம் யோசிக்கீங்கள். பிரம்மாண்டமான வெள்ளங்கள் பெருக்கெடுத்து மழை பிரம்மாண்டமாக பெய்கின்ற பொழுது, காவேரியிலும் கொள்ளிடத்திலும் பறந்து வருகின்ற பொழுது, தாமிரபரணி போன்ற பல்வேறு பகுதிகளில் வருகின்ற பொழுது, அதையெல்லாம் தேக்கக்கூடிய அளவிற்கு உண்டான குளங்கள் இருந்தது, குட்டைகள் இருந்தது, கண்மாய்கள் இருந்தது. இன்றைக்கு அதையெல்லாம் ஆட்சியாளர்களுடைய கையில் போய் அதுவும் பிளாட்டாக மாறிவிட்டது. பல ஏரியாக்களிலே தண்ணி எங்க தேங்கும், தண்ணி எங்க தேங்கும், ஒரு கல்லை நிவாரணம் புரிஞ்சு போச்சு, அடுத்து இன்னொரு அணையை திட்டம் போட்டு உருவாக்குவதற்கு இன்ஜினியர்கள் இல்லாத தமிழகம் அப்படிதான் அர்த்தம். யார் இன்ஜினியர் தான் கோச்சுக்கிறாங்க அப்படி அர்த்தம் இல்ல. அந்த மாதிரி அணை கட்டுறதுக்கு இடம் இல்ல அல்லது காசு வக்கில்லையா என்ன அர்த்தம்? சேர்க்கலாம் தானங்க, சேர்க்கலாம். மிகப்பெரிய திட்டத்தை போட்டு கொடுத்துட்டு போனாங்க, ஒண்ணுதான் போட்டு கொடுத்துட்டு போவோம், ஒவ்வொன்றையும் போட்டு கொடுத்துட்டு போவான். தண்ணீரை சரியான முறையில் வந்து திட்டமிட்டபடி சேகரிக்காத காரணத்தினால்தான் இன்றைக்கு விவசாயிகள் எல்லாம் தண்ணீர் இல்லை தற்கொலைக்கு சென்று கொண்டிருக்கிறான். நூற்றுக்கணக்கான பேர் இதுவரை மடிந்து விட்டார்கள் என்று சொன்னார். யோசிங்கள் சோழர்களே, இது நடந்ததா இல்லையா? அந்த பஞ்சம் இன்றைக்கா வந்தது? இந்த விவசாயத்தை குறித்து வேற எங்கும் பேசவில்லையா? சூரத்து யூசுஃபை பாருங்கள், இவ்வளவு பெரிய படிப்பனை. யூசுஃப் ஐயோ சித்தீக் அப்தியா ஃபீ சபீ பக்ரத் சிவானி ஏற்குழு வந்து கேட்கிறார், வந்து கேட்கிறார். ஜெயிலில் இருந்து விடுதலையான ஒரு வாலிபர் கேட்கிறார், உண்மையாளரே யூசுஃப் நபியே, எங்களுடைய அரசர் வந்து ஏழு கொழுத்த மாடுகளை ஏழு மெலிந்த மாடுகளை சாப்பிடுவதாக அவர் கனவு காணுகிறார், எனவே அந்த கனவுக்கான விளக்கத்தை தாருங்கள் என்று கேட்டாரே, என்ன அர்த்தம் அதற்கு? விவசாயம் தானே, விவசாயத்தை பற்றி தானே கேட்கப்பட்டது சொன்னார்கள் விளக்கம். அதை படித்து பாருங்கள் சூரத்து யூசுஃபை. சொன்னார்கள், ஏழு ஆண்டுகள் நீங்கள் வந்து செல்வியாக இருப்பீர்கள், ஏழு ஆண்டுகள் கடுமையான பஞ்சங்கள் உங்களுக்கு தாக்கும், எனவே நீங்கள் அதை பேண வேண்டும், பாதுகாக்க வேண்டும். உங்களுடைய அந்த பயிரை அப்படியே வந்து நீங்கள் உங்களுடைய அந்த அறுவடை செய்யாமல் அப்படியே பாதுகாத்து வையுங்கள். ஏழு ஆண்டுகள் உங்களுக்கு அது பலனளிக்கக்கூடியதாக மாறும். சொற்பமானவற்றை தான் நீங்கள் வந்து நஷ்டமாக இழப்பீர்கள், பாக்கி உங்களுக்கு அதையெல்லாம் கை கொடுக்கும் என்று சொல்லி மிகப்பெரிய விஞ்ஞானி கொடுக்காத ஒரு பொருளாதார மாமேதை கொடுக்காத ஒரு செய்தி இந்த கடுமையின் மூலமாக சூரத்து யூசுஃபை யூசுஃபுடைய கொடுத்தார்கள். கொடுத்த காரணத்தினால் தான் அவரை அழைக்கிறார், அரசு அழைக்கிறார், அழைத்து உங்களுக்கு பொறுப்பை கொடுக்கிறேன் என்று சொன்ன உடனே, எந்த பொறுப்பும் எனக்கு வேண்டாம், இந்த பொறுப்பை மாத்திரம் கொடு, கருவூல பொறுப்பை பொருளாதார பொறுப்பை கொடு என்று சொல்லி அவர் வாங்கி அழகான முறையில் அன்றைய காலகட்டத்தினுடைய பஞ்சத்தை நிறைவு செய்தார் என்று பார்க்கிறோம் என்று சொன்னால், இந்த திட்டமிடுதல் வேண்டும் என்பதனால் தான் அல்லாஹ் சொல்கிறான், ஆயாத் அத்தாட்சிப்பா பறிப்பின பாரு சித்தி என்று அல்லாஹ் சொல்றான். யோசிக்கிறோமா? இல்ல. சரி, மழை இல்ல, மழை பொய்த்து போச்சு, மழையை திட்டதா? நம்ம நூட்டு கண்டுபிடிச்சிருக்கோம், மழை பெய்த்து பண்ணிங்கிறான். உருப்படமா அது? உருப்படமானு எதுக்கு வழி சொல்லல? ஒண்ணு அதை அழகா சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கணும், இல்லைன்னா இந்த மாதிரி வரக்கூடிய வருமுன் காப்புங்கிற மாதிரி கருவூலங்கள்ல பாதுகாத்து வச்சிருக்கணும். இன்னைக்கு வாங்குறான் அரசு, வாங்கி அது வேணும்னே நினைய விடுறாங்க. நீங்க பாத்திருப்பீங்க, பலரும் பேஸ்புக்ல வீடியோல பாத்திருப்பீங்க, வேணும்னே நினைய விட்டு அதை நஷ்டப்படுத்தி அது வெளியில வந்து அரைச்சு வந்து ரேஷனுக்கு வரும்போது ஒரு நாட்டு பொருளாக மாற்றி அந்த ரேஷன் அரிசி சாப்பிட முடியாத ஒரு கொடூரமான அரிசியாக சித்தரிக்கப்படுதுன்னு சொன்னா யோசிங்க. இன்றைக்கு இங்க ரேஷன் அரிசி சாப்பிடக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? அதற்காக விரும்பி ஓடி ஓடி வாங்குகிறோம். எந்த அளவுக்கு அற்புதமான அரிசிகள் கொடுக்கப்படுகிறது! இது ரேஷன் திட்டம் தானே, இங்கேயும் கொடுக்கப்படுகிறது குவைத்திலேயும். அதே நம்முடைய நாடுகளில் அப்படி அவ்வளவு நிலை, நம்மளை எல்லாம் ஒன்றுமில்லாதவர்களா, எப்பொழுதுமே பிச்சைக்காரர்களாக மட்டமானவர்களாக மாற்றுவதற்காக போட்ட திட்டங்கள் இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதற்கு அடுத்த தீர்வாக மூன்றாவது தீர்வு என்னன்னு சொன்னா, அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தீர்வு இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், மழை பெய்த்துவதாதீங்க, மழை பெய்த்துவதாதீங்க, வெள்ளம் பஜ்ஜீர் மழையை இறக்கி ரப்பனான்னு சொல்லி பாத்தீங்கன்னா தமிழும் அரபியும் கலந்து போட்டு அடித்து ஓதக்கூடிய ஒரு பாட்டு. இதல்ல தீர்வு. அல்லாஹ் சொல்றான் இஸ்திக்ஃபார் செய்யுங்க, தொடர்ந்து பெய்யக்கூடிய மழையை அல்லாஹ் இறக்குமா, அதன் மூலமாக உங்களுக்கு தோட்டங்கள் வந்து செழுமையான தோட்டங்களை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கும் இஸ்திக்ஃபார் ஒரு வழிமுறை. அடுத்த வழிமுறை என்ன? அல்லாஹ்வுடைய தூதர்கள் திடலுக்கு வந்தார்கள், வந்து தொழுது அல்லாஹ்விடத்தில் வந்து கையேந்து பிரார்த்தனை செய்தார்கள். அடுத்த வழிமுறையை பார்க்கிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு முஸ்லீம் சமூகம் அதை இழந்து நிற்கிறது. எனவே இந்த ஜமாத்தை சார்ந்த இயக்கத்தை சார்ந்த பெரியவர்கள் வந்திருப்பீர்கள். அடுத்தத்தோடு உங்களை கேட்கிறேன், அந்த ஜமாத்துக்கு தெரியப்படுத்தி, இது போன்ற ஒரு சூழலில் இன்றைக்கு தமிழகம் மாட்டிக்கொண்டிருக்கிறது. குறிப்பாக தண்ணீர் இல்லாமல் வேதனைப்படக்கூடிய சமூகமாக, தண்ணீர் அழிந்தால் அவர்கள் மாத்திரமல்ல வரக்கூடிய சமூகம் என ஒரு ரிப்போர்ட் சொல்லியிருக்குது. வரக்கூடிய காலங்களில் உன்னுடைய வருமானத்தில் 15% அல்லது கூடுதலோ, யாவும் இல்ல, ரொம்ப நாளைக்கு முன்ன படித்த செய்தி, 15% உதாரணத்துக்கு 1000 ரூபாய் வாங்குறான்னு சொன்னா 150 ரூபாய் தண்ணீருக்காக செலவிடப்படக்கூடிய ஒரு காலம் வரும் என்று முன்னாடியே ரிப்போர்ட் எழுதுறான். காரணம் என்னன்னு சொன்னா தண்ணீர் பிரச்சனைனால. அப்ப குடித நீரும் இல்லாமல் ஒரு சூழல், அதே போல ஆடு மாடுகளுக்கும் தண்ணீர் இல்லாத சூழல், விவசாயத்திற்கும் தண்ணீர் இல்லாத சூழல் வருகிறது என்று சொன்னால் அதற்கு தீர்வு இது போன்ற பிரார்த்தனைகள் செய்ய வேண்டும், இஸ்திகுபார் செய்ய வேண்டும். அதை உங்களுடைய ஜமாத்துக்கு சொல்லுங்க, சொல்லி அந்த மக்களை எல்லாம் அதிகமாக இஸ்திகுபார் செய்ய சொல்லுங்க. நம்முடைய மக்கள் ஊர்ல இருக்கிறாங்க, நம்முடைய குடும்பத்துக்கு தெரியப்படுத்தி இஸ்திகுபார் அல்லாஹ் அவர்கள் பாவம் மன்னிப்பு அதிகமாக கேட்டு மலைக்காவுடைய பிரார்த்தனை செய்ய சொல்லுங்கள். அல்லாஹ் நாடி மழை இறங்கிவிட்டால் அந்த மழையின் மூலமாக வரக்கூடிய லாபங்களைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். தோட்டங்கள் உங்களுக்கு வரும், பொருளாதாரம் வரும், உங்களுக்கு மக்கள் செல்வம் வரும் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி சூரத்து நூஹ் என்ற அத்தியாயத்தில் பார்க்கிறோம் என்று சொன்னால் யோசித்து பார்க்க வேண்டியது விவசாயம் மாத்திரம். அடுத்து அல்லாஹ் சொல்லக்கூடிய தாபத்து சொல்றாங்க உள்ள போல டைம் இல்லை, இப்பயே முடிஞ்சு போச்சு. என்ன சொல்றான் அடுத்து வந்து உயிரினங்களை சொல்றான். இந்த உயிரினங்களை குறிப்பாக கால்நடைகளை குறித்து சொல்லும் போது அதில் உங்களுக்கு மிகப்பெரிய பாடம் இருக்கிறது என்று சொல்லி அந்த கால்நடையின் மூலமாக நீங்கள் பாலை அருந்துகிறீர்கள். இந்த ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். சூரத்து அருளை சொல்லும் போது உங்களுடைய கால்நடைகளிலும் உங்களுக்கு படிப்பு இருக்கிறது, முஸ்கிக்கும் மத்தியிலே கலந்து அழகான பாலை தருகிறது. குடிப்பவர்களுக்கு மதுரமானதாக, குடிப்பவர்களுக்கு இன்பமானதாக அந்த பால் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்றைக்கு பீட்டா வந்தான் என்ற குறைய மாத்திரம் சொல்கிறோம். பீட்டா வந்தான் ஏன்தான் விட்டோம் நம்ம? நம்ம ஏன் நாட்டு மாடை விட்டோம்? நம்ம அப்பன் போட்டாலும் வீட்டுக்கு ஒரு மாடு வச்சிருந்தாங்க, இன்னைக்கு வீட்டுல மாடு வச்சு வளர்க்கிறது கேவலமா? தன் சொந்த தேவைக்காக ஒரு மாடை வைத்து தன்னுடைய குடும்பத்திற்காக பால் திறத்தினால் செத்து போய் விடுவீர்களா? குவைத்தில் வரக்கூடிய, குவைத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டிலையும் மாடு வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. என்ன குறைஞ்சு போயிருவீங்க? 5000 ரூபாய் 10000 ரூபாய்க்கு மாடு கிடைக்குது, உங்களுடைய குடும்பத்திற்கு பியூர் பால் கிடைக்கும். இன்னைக்கு பால் கிடைக்காத அளவுக்கு ஜெர்சி மாடு 60 வந்துருச்சு. வந்து என்ன செய்ய போற? எல்லா எக்ரிமெண்ட் வர்த்தம் செய்யும், எல்லா எக்ரிமெண்ட் நீ வேணான்ட்ட, அதனால அழிஞ்சு போச்சு, அழிச்சிட்டான். அதனால ஜெர்சியை தான் கொண்டு வருவான். பால் வியாபாரம் கொண்டு வந்தா தான் பால் கட்டுப்படி ஆகும். ஒரு நாளைக்கு மாடு வந்து சக்கையா கரைஞ்சி 60 லிட்டர் 100 லிட்டர் இழுக்கணும. இழுத்து அது கொடுத்தா தான் நான் வந்து நூற்றுக்கணக்கான கோடிக்கணக்கான சொத்துக்கள் சேர்க்க முடியும். திட்டம் போட்டார்கள் கார்பரேட் நிறுவனம், ஜெயிச்சிட்டாங்க, நாம தோத்து போயிட்டோம். அந்த பால் இன்னைக்கு வாங்கி நல்லா இருக்கு, இந்த கம்பெனி நல்லா இருக்கு, அந்த கம்பெனி நல்லா இருக்கு, விமர்சனம் பண்ணி விட்டு ஏதோ பாலை குடிக்கிறோம். எல்லா பாலும் கலப்பட பால்கள். அப்ப உணவுப் பொருள்கள் இருந்து எல்லாமே வந்து இன்னைக்கு பால் கலப்படம் பாத்தீங்கன்னா, வெஜிடபிள்ஸ் கலப்படம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா தண்ணியில பாத்தீங்கன்னா கலப்படம், அதே மாதிரி விவசாய பொருள்கள் எல்லாம் கலப்படம். முட்டை வரைக்கும் கொண்டு வந்துட்டான். முட்டை கோழிகள் வீட்டுல இல்ல, என் பாட்டன் மூட்டன் அப்ப காலத்துல பாத்தீங்கன்னா கோழி மாட்டை வந்துட்டு இருக்க சர்வசாதாரண வீட்டுக்குள்ள. இன்னைக்கு கேவலம் கோழிகள் வருவது, கோழிகளை வளர்ப்பது பெரிய கேவலம். அந்த நாட்டு முட்டை நாட்டு கோழிகள் எல்லாம் அழிந்து விட்டது. இன்னைக்கு பிராய்லர் போடுறான், 30 நாள் 35 நாள்ல உங்களுக்கு 1 கிலோ 1.5 கிலோ பார்த்து நல்லா இருக்கு சமைச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான கோழிகள் இன்னைக்கு மதியம் வந்து சமையல் அறைக்குள்ள உள்ள பூந்து சட்டிக்குள்ள பூந்து இன்னைக்கு சமைச்சு கரியா இருந்துட்டு இருக்கு. இதான எதார்த்தம். இவ்வளவு வேணுங்கும் போது என்ன செய்வான்? முடிஞ்சு போச்சு. இப்படியே பாத்தீங்கன்னா எல்லாம் டோட்டலா பாத்தீங்கன்னா சொன்னா ஒட்டு மொத்தமாக எல்லாமே போய்விட்டது. காரணம் என்ன? அல்லாஹ் சொல்லக்கூடிய ஆயத்துகள், அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனங்களை சிந்திக்காமல் அதை செயல்படுத்தாமல் இருக்க காரணத்தினால். எனவே சிந்திப்போம், செயல்படுத்துவோம், அல்லாஹ் சொல்வதன் மூலமாக வாழ்வோம், அல்லாஹ்வுடைய அருளை பெறுவோம் என்று கூறி முதல் உரை நிறைவு செய்கிறேன். வாகுதாவான நிறைந்தார் அரபிலாமி. அங்குக்குரிய சோதர சோதரிகளை முதல் உரையில் சொன்னது போல முதல் உரையை நீண்டு விட்டது. இரண்டாவது உரை வந்து ஜல்லிக்கட் அப்படிங்கிற மாதிரி போலான்னு வந்தது. அது போக முடியாத சூழல். இருந்தாலும் ஜல்லிக்கட் என்பது இஸ்லாத்தின் பார்வையில் கூடாது என்ற ஒற்றை வரி வார்த்தையை சொல்லி இரண்டாவது குத்பாவை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவான அலஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.